தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் பவானி முரளிகிருஷ்ணா. புத்தகத்தின் பெயர் ஜெயகாந்தனின் சிறுகதைகள் தொகுப்பு 2, ஆசிரியர் ஜெயகாந்தன், பதிப்பு ஆண்டு 1969. ஜெயகாந்தனின் சிறுகதைகள் தொகுப்பு 2, அத்தியாயம் 7, அக்ரஹாரத்து பூனை. வாசிப்பவர் பவானி முரளிகிருஷ்ணா. அக்ரஹாரத்து பூனை. எங்கள் ஊர் ரொம்ப அழகான ஊர். எங்கள் அக்ரஹார தெரு ரொம்ப அழகானது. எங்கள் அக்ரஹாரத்து மனிதர்களும் ரொம்ப அழகானவர்கள். அழகு என்றால் நீங்கள் என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை ஒன்றின் நினைவே சுகமளிக்கிறது என்றால் அது ரொம்ப அழகாகத்தான் இருக்க வேண்டும். 35 வருஷங்களுக்கு முன்னால் அங்கே அந்த தெருவில் ஒரு பழங்காலத்து வீட்டின் கர்ப்பகிரகம் மாதிரி இருளடைந்த அறையில் பிறந்து அந்த தெரு பொழுதியிலே விளையாடி அந்த மனிதர்களின் அன்புக்கும் ஆத்திரத்துக்கும் ஆளாகி வளர்ந்து இப்போது பிரிந்து 25 வருஷங்கள் ஆன பிறகும் அந்த நினைவுகள், அனுபவங்கள், நிகழ்ச்சிகள் யாவும் நினைப்பதற்கே சுகமாக இருக்கிறதென்றால் அவையாவும் அழகான அனுபவங்களும் நினைவுகளும் தானே. நான் பார்த்த ஊரும் இவை என்றுமே புதிதாக இருந்திருக்க முடியாது என்று உறுதியான எண்ணத்தை அளிக்கின்ற அளவுக்கு பழசாகி போன அந்த அக்ரஹாரத்து வீடுகளும் இவர்கள் என்றைக்கும் புதுமை உற மாட்டார்கள் என்கிற மாதிரி தோற்றமளிக்கும் அங்கு வாழ்ந்த மனிதர்களும் இப்போதும் அப்படியேதான் இருக்கிறார்கள் என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியாது. எனினும் அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள் என்று நினைத்து கொள்வதிலே ஒரு அழகு இருக்கிறது, சுகம் இருக்கிறது. நான் இப்போது ரொம்பவும் வளர்ந்து விட்டேன். ரொம்பவும் விஷயங்கள் தெரிந்து கொண்டு விட்டேன். என்னிடமிருந்த குறும்புத்தனங்கள் எவ்வளவோ நீங்கிவிட்டன. ஆனாலும் கற்பனையாக இத்தனை மைல்களுக்கு அப்பாலிருந்து அந்த ஊரின் தெருவுக்குள் பிரவேசிக்கும் போது கற்பனையால் தூரத்தை மட்டும்தான் கடக்க முடியுமா? காலத்தையும் கடந்து நான் ஒரு 10 வயது சிறுவனாகவே நுழைகிறேன். அந்த குளத்தங்கரை ஓரமாக நான் வரும்போது எனது பிரசன்னத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அந்த பெண்கள் குளித்து கொண்டிருக்கும் போது குளக்கரை படியிலே நான் சற்று உட்கார்ந்து கொள்கிறேன். அங்கு சுகமாக காற்று வரும். குளத்திலே தண்ணீருக்கு மேல் ஓர் அடி உயரத்துக்கு மீன்கள் துள்ளி குதிக்கும். கூழாங்கற்களை பொறுக்கி குளத்துக்குள் எரிந்தவாறு எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் உட்கார்ந்திருக்கலாமே. எங்கெங்கே பறந்து என்ன வாரி கட்டி கொண்டோம். வெங்கிட்டு, உத்தண்டம், சுந்தரம், தண்டபாணி எல்லாரும் பெண்கள் படித்துறைக்கும் ஆண்கள் படித்துறைக்கும் இடையே உள்ள கட்டை சுவரின் மீது வரிசையாக வந்து நின்று ஒவ்வொருவராக தொபுக் தொபுக் என்று கொதித்த பின்னர் ஈரம் சொட்ட சொட்ட ஒரு ரிப்பன் கோவணத்தை இழுத்து சொருகிக் கொண்டு மறுபடியும் சுவரின் மீது ஏறி வந்து வரிசை அமைக்கின்றனர். நான் எப்போதுமே தனி. என்னை அவர்கள் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். நான் துஷ்டனாம். நான் அந்த சிறுவர்களுடன் சேராமல் அமைதியாக உட்கார்ந்திருப்பதை பார்க்கும் பெரியவர்கள் என்னை உதாரணம் காட்டி பேசுவார்கள். நான் விஷமம் செய்யாமல் தேமே என்றிருக்கிறேனாம். நான் அடக்கமான பதிவிசான பையனாம். சீ பாவம்டா, அவனையும் சேர்த்துண்டு விளையாடுங்களேன். போனா போறது. நீ வாடா அம்பி, அவ உன்னை சேர்த்துண்டு விளையாடலன்னா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டே. நீ வாடா, நான் உனக்கு பட்சணம் தரேன், காப்பி பொடி அரைக்கலாம், வரையா என்றெல்லாம் என் மீது அன்பை சொரிகின்ற பெரியவர்களின் அரவணைப்பு எனக்கு மனதுக்கு இதமாக வெதுவெதுவென்று இருக்கும். நான் அவர்களுக்கு காப்பி பொடி அரைத்து கொடுக்கிறதிலிருந்து சில நேரங்களில் காலமுக்கி விடுவது வரை எல்லா காரியங்களும் செய்வேன். என் அம்மா சொன்னால் மட்டும் கேட்க மாட்டேன். போ போ என்று ஓடுவேன். எனக்கு 10 வயசாரதுக்குள்ளேயே என் அம்மாவுக்கு 5 குழந்தைகள். தாயின் அன்போ அரவணைப்போ எனக்கு நினைவு கூட இல்லை. என் அம்மா என்னை கூப்பிடுற பேரே ஏ கடங்காராதான். ஊருக்கு, தெருவுக்கு, மற்றவர்களுக்கு பதவிசாக தேமேவென்று தோற்றமளிக்கிற நான் வீட்டில் அவ்வளவு விஷமங்கள் செய்வேன். என்ன விஷமம்? ஏதாவது ஒரு குழந்தை ஓடி வரும் போது தேமேனென்று உட்கார்ந்திருக்கும் நான் தேமேனென்று குறுக்கே காலை நீட்டுவேன். கீழே விழுந்து ஓவென்று அழும் குழந்தைக்கு சில சமயங்களில் மோவாயிலிருந்தோ பல்லிலிருந்தோ ரத்தம் ஒழுகும். நான் தேமேனென்று உட்கார்ந்திருப்பேன். அந்த சனிகள் பேச தெரியாவிட்டாலும் அழுது கொண்டே கையை நீட்டி சாடை காட்டி தான் விழுந்ததுக்கு நான் தான் காரணமென்று எப்படியோ சொல்லி காட்டி கொடுத்து விடுங்கள். கடன்காரா, செய்யறதையும் செய்துட்டு பூனை மாதிரி உட்கார்ந்திருக்கியா என்று அம்மா வந்து முதுகில் அரைவாள். அரைந்து விட்டு கையெல்லாம் எரியறது, எருமை மாடே என்று நொந்து கொண்டு விரட்டுவாள். ஏண்டி அவனை அடிக்கிறே, பாவம் அவன் தேமேன்னு தானே இருக்கான் என்று யாராவது அடுத்த வீட்டு எதிர் வீட்டு மாமி வந்து அவள் வந்த பிறகு அழ ஆரம்பித்த என்னை சமாதானப்படுத்தி அழைத்து கொண்டு போவார்கள். பட்சணம் கிடைத்த பிறகு நான் சமாதானம் அடைவேன். ஆனாலும் அங்கேயும் தேமேனின்று இருந்து கொண்டே ஏதாவது செய்து விடுவேன். எப்படியோ பழியிலிருந்து மட்டும் தப்பித்துக் கொள்வேன். காப்பி பொடி அரைக்கிற மிஷின்லே மண்ணை கொட்டி அரைக்கிறது. திடீர்னு, மாமி இங்க வந்து பாருங்கோ, யாரோ மிஷின்லே மண்ணை போட்டு அரைச்சிருக்கான்னு கத்துவேன். வேற யாரு, எங்க அத்து கடன்காரனாத்தான் இருக்கும் என்று அவர்கள் வீட்டு கடன்காரனை தேடி பிடித்து நாலு அறை வாங்கி வைத்து பார்த்தால்தான் ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி. என் அம்மா மட்டும் என் மேல் அனுதாபம் காட்டுகிற மாமிகளை எச்சரித்து கொண்டே இருப்பாள். அவனை நம்பாதீங்கோ, பார்த்தா மொசு மொசுன்னு பூனை மாதிரி இருந்துண்டு உடம்பே விஷம் என்னமோ சொல்லுவாளே, பூனை செய்யறதெல்லாம் விஷமம் அடிச்சா பாவம்னு அந்த மாதிரி. அதை கேட்டு ஏண்டா அப்படியா என்று அந்த மாமி என்னை பார்ப்பாள். நான் தேமேனென்று அவளை பார்ப்பேன். சீ போடி, என்னத்துக்கு குழந்தையை இப்படி கரிச்சு கொட்டுறே, நீ வாடா என்கிற அந்த அணைப்பும் அன்பும் எவ்வளவு இதமாக சுகமாக இருக்கும். ஆனால் அந்த அனுதாபம் காட்டுகிற அவர்களுக்கு கூட நான் உண்மையாக வெள்ளையாக இல்லை என்பது எனக்கல்லவா தெரியும். சரி, நான் என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன், அந்த அக்ரஹாரத்து பூனையை பற்றி சொல்ல வந்து அக்ரஹாரத்து மனுஷாலை பற்றியும் என்னை பற்றியுமா சொல்லிண்டிருக்கேன். 25 வருஷத்துக்கு முன்னே 10 வயசு வரைக்கும் வாழ்ந்திருந்த ஒரு கிராமத்தையும் ஒரு அக்ரஹாரத்தையும் அதிலே வாழ்ந்த மனுஷாலை பத்தி இன்னும் எவ்வளவு நாளைக்கு வேணும்னாலும் என்னால் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். எனக்கு அழுக்காது, சலிக்காது. பார்க்க போனா நான் சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு எழுதிக்கொண்டு இருக்கிற எல்லாமே ஒரு ஊரை ஒரு தெருவை சேர்ந்தவாளை பத்தி தான். மீனா, ருக்கு, பட்டு, லலிதா, கௌரி பாட்டி, ஆனந்த சர்மா, வைத்தா, ராகவையர், கணபதி ஐயர், சங்கர சர்மா, இவர்கள் எல்லோருக்குமே ஒருத்தரை ஒருத்தருக்கு தெரியும். இவா அப்போ இருந்தது, இப்ப எப்படி இருப்பான்னு நான் இப்ப கற்பனை பண்றது. இவர்களிலே சில பேர் எக்கச்சக்கமா பட்டணத்தின் மெர்க்குரி லைட் வெளிச்சத்திலே என்னிடம் வந்து சிக்கி கொண்டது. காலத்தினுடைய அடிகளினாலே இவர்கள் வளைஞ்சு போனது, உடைஞ்சு போனது, அடிபடாமல் ஒதுங்கி ஓடி போனது. அடிபட்டும் ஒண்ணுமில்லைன்னு உடம்பை தொடச்சு விட்டுண்டது. எங்கேயோ பட்ட அடிக்கு எங்கேயோ போய் முட்டின்றது. சமயத்திலே என்னண்டையே வந்து முட்டிக்கொண்டு குட்டு வாங்கி கொண்டது. இதை பத்தியெல்லாம் எழுதுறதிலே எனக்கு சலிப்பே கிடையாது, அலுப்பே கிடையாது. எனக்கு அவா மேல அப்படி ஒரு பிரேமை. அவா சம்பந்தப்பட்ட எல்லாமே எனக்கு ரொம்ப வசதி. ஆனால் அவர்கள சிலருக்கு இதுவே அலுத்து போச்சு போல இருக்கு. பயமா இருக்கு போல இருக்கு. என்னமோ சங்கடப்பட்டுக்கிறா. என்ன சார் அக்ரஹாரத்து மனுஷாலை பத்தியே எழுதிண்டுன்னு? நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சதை தானே எழுதுவேன். சரி, இந்த தடவை ஒரு மாற்றத்துக்கு அந்த அக்ரஹாரத்து மனுஷாலை விட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பூனையை பற்றி எழுத போறேன். பூனைகளுக்கு நிச்சயமாய் அலுப்போ சலிப்போ பயமோ சங்கடமோ வராது. பூனைகள் கதை படிக்கிறதோ கதை திருடுறதோ இல்லை. பூனைகளை பார்த்தா நம் கண்ணுக்குத்தான் ஆஷாட பூதி மாதிரி இருக்குமே தவிர பாவம் அதுகளுக்கு அந்த மாதிரி குணமெல்லாம் நிச்சயம் கிடையாது. எனக்கு பூனைகளை கண்டால் கொஞ்சம் கூட பிடிக்கிறது இல்லை, ஒரு அவர்ஷன். சாதாரணமா எனக்கு எந்த செல்ல பிராணிகளையும் பிடிக்காது, அருவறுப்பா இருக்கும். சிங்கம், புலி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதையெல்லாம் பார்த்ததில்லை அல்லவா, அதனாலே பிடிக்கும். பார்த்து பழகிட்டா எதுவுமே பிடிக்காமல் போறது மனுஷ இயல்பு தானே. அதுவும் பூனை, நாய், பெருச்சாளி இதையெல்லாம் யாருக்குத்தான் பிடிக்கும்? யாருக்குமே பெருச்சாளி பிடிக்காது. அப்பவெல்லாம் எனக்கு பொழுதுபோக்கே கொலை பண்றதுதான். தேமேன் உட்காந்துண்டு ஒரு கட்டரும்பை பிடிச்சு ரெண்டு காலை கிள்ளிட்டு அது ஆடுற நடனத்தை ரசிக்கிறது. ஒரு குச்சியாலே அதன் நடுமுதுகிலே அழுத்தி குத்தி அதை ரெண்டாக்கி அந்த ரெண்டு துண்டும் எப்படி துடிக்கிறதுன்னு ஆராயறது. பல்லிய அடிச்சு வால் துடிக்கிறதை பார்க்கறது. தும்பிய பிடிச்சு வாலில நூல் கட்டி சங்கீதம் பாட வைக்கிறது. மரவட்டை, வளையல் பூச்சி, ஓணான் இதுக்கெல்லாம் அந்த காலத்திலே நான் ஒரு யம கிங்கரன். எங்க தெருவிலே நுழையிற எந்த நாயும் என்னை பார்த்துட்டா அதுக்கப்புறம் தைரியமா முன்னேறி வராது, அப்படியே வாபஸ்தான். ஜெயாமாமி வீட்டு திண்ணையில் நான் பாட்டுக்கு தேமேன்னு உட்கார்ந்துருக்கேன். பக்கத்திலே ஒரு குவியல் கருங்கல் நானே செலக்ட் பண்ணி பொறுக்கு சேர்த்து வச்சது. அதோ தூரத்திலே ஒரு நாய் வருது. இதுக்கு முன்னையே ஒரு தடவை அதை மூணு காலிலே ஓட வச்சிருக்கேன். உடனே நான் தூணிலே மறைகிறேன். அடிக்கிறவனுக்கே இவ்வளவு உஷார் உணர்ச்சி இருந்தா அடிபடுகிற அதுக்கு இருக்காதா? ரெண்டு காதையும் குத்திட்டு நிமிர்த்திண்டு சட்டுன்னு என்னை பார்த்துடுத்து, டேய் அடிப்பியா, நான் பாட்டுக்கு போயிடுறேன்டா என்பது போல் ஒரு பார்வை. நான் உடனே அதை பார்க்காத மாதிரி முகத்தை திருப்பிண்டுடுறேன். அதுக்கு கொஞ்சம் தைரியம். அந்த எதிர் வீட்டு வரிசை ஓரமா இரண்டு பின்னங்காலுக்கும் நடுவிலே வாளை இடுக்கிண்டு என் மேலே வச்ச கண்ணை எடுக்காமலேயே நகர்ந்து வர்றது. என் கையெல்லாம் பரபரக்கிறது. பல்லை கடிச்சுண்டு என்னை அடக்கிக்கிறேன். இதோ அது எனக்கு நேரே வந்துட்டது. சீ, அந்த வேகமெல்லாம் இப்ப வராது. நான் என்ன பண்ணினேன்னு யாருக்கும் தெரியாது. தெருவையே கூட்டுற மாதிரி கத்திண்டு என்ன ஓட்டம் ஓடுறது அது? தலையிலே குறி வச்சாதான் காலிலே படும். பட்டுடுத்து நான் தேமேன்னு உட்கார்ந்திருக்கேன். சத்தம் கேட்டு ஜெயா மாமி உள்ளேந்து வரா. சடக்குன்னு திண்ணையிலிருந்து கல்லையெல்லாம் கீழே தள்ளிடுறேன். ஏண்டா, நாயை யார் அடிச்சது? ஐயையோ, நான் இல்லை மாமி. சரி, யாரையாவது கூப்பிடு. வெண்ணீர் உள்ளே ஒரு பெருச்சாளி வெளியே போக முடியாம நிக்கிறது. யாரையாவது கூப்பிடுடு அம்பி. அவ்வளவுதான், ஒரு விறகு கட்டையை தூக்கிண்டு நான் போறேன். மாமி கத்தரா, வேண்டாண்டா, வேற யாரையாவது கூப்பிடு, அது உன்மேலே பாஞ்சுடும். வெந்நீர் உள் மூலையிலே அதை கார்னர் பண்ணிட்டேன் நான். பெருச்சாளி தலையை தூக்கி என்னை பார்த்து சீருண்டு நிக்கிறது. தலையை குறிப்பாத்து நச்சுன்னு ஒரு அடி. சனியன் தன்னையே பிரதட்சணம் பண்ணிக்கிற மாதிரி சுத்தி சுத்தி வெந்நீருள் பூரா ரத்தம் கக்கி செத்துடுத்து. ஜெயா மாமி பயந்துட்டாள். நானும் பயந்த மாதிரி மாமி மாமின்னு கத்தினேன். ஜெயா மாமி ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சுண்டா. நோக்கு, இந்த வேலை வேண்டாம்னு சொன்னேனோண்ணா. கருமத்தை பார்க்காதே, வா, ராக்காயி வந்தால் கழுவி விட சொல்லலாம். பயந்து நின்று இருக்கிற என்னை ஆதரவா ஜெயா மாமி அணைச்சுக்கிறாள். பெரியவா அணைச்சுண்டா, என்ன சுகமா இருக்கு. அந்த பெருச்சாளி என்னை பார்த்து சீரலைன்னா எனக்கு அவ்வளவு கோபம் வந்திருக்காது. அது மட்டும் என்னை பார்த்து சீரிட்டு தப்பிச்சும் போயிருந்தால் நான் அழுதிருப்பேன். கொலை செய்யறதை தவிர இன்னொரு பொழுதுபோக்கும் எனக்கு உண்டு. அது என்னன்னா கொலை பண்றதையும் கூறு போட்டு விற்கிறதையும் வேடிக்கை பார்க்கறது. அந்த அக்ரஹாரத்து கடைசியிலே ஒரு திடல் உண்டு. அந்த திடல்ல இருக்கிறவாள்லாம் என்னமோ ஒரு பாஷை பேசுவா. ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சிருப்பா. அங்கே ஒரு கடாமைசைக்காரன் இருப்பான். வெங்கிட்டு சுந்தரம் உத்தண்டம் இவங்களுக்கெல்லாம் அவனை கண்டாலே டபுள்ஸ் தான். எனக்கு அவனை கண்டா பயமே கிடையாது. அவன் எப்போடா நம்ம தெருவழியா வருவான்னு காத்துண்டே இருப்பேன். அவன் சாயங்காலம் 4 மணிக்கு எங்க தெருவழியா அந்த திடலுக்கு திரும்பி போவான். நான் அவனையே பார்த்துண்டிருப்பேன். அவன் மீசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு துருப்பிடிச்ச கருப்பு சைக்கிளே அவன் வருவான். அந்த சைக்கிளிலே அவனை பார்த்தா ஆடு மேலே ஒரு ஆள் உட்கார்ந்து சவாரி பண்றாப்லே இருக்கும். சைக்கிள் ஹேண்ட்பார்லே ஒரு காக்கி பை இருக்கும். அதிலே ரத்தக்கரையா இருக்கும், ஈ மொய்க்கும். அது உள்ளே இருக்கிற கத்தியோட பிடி மட்டும் தெரியும். நான் பெரியவனானப்புறம் அவனை மாதிரியே மீசை வச்சுடுவேன். இன்னும் பெரிய கத்தியா வச்சுக்குவேன். யாரானும் சண்டைக்கு வந்தால் வெட்டிடுவேன். பெரியவனானால் நிச்சயமா மனுஷாலையும் வெட்டுவேன். என்னை கண்டு எல்லோரும் பயப்படணும். இல்லாட்டா கத்தியால வெட்டுவேன். நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? அக்ரஹாரத்து பூனையை பத்தி அல்லவா சொல்ல வந்தேன். பரவாயில்லை, பூனையை பத்தி சொல்ல இடம் வந்தாச்சு, சொல்லிடுறேன். எங்க அக்ரஹாரத்திலே ஒரு பூனையும் உண்டு, ரொம்ப நொட்டோரியஸ். பூனைன்னா ஒரு சின்ன புலி மாதிரி இருக்கும். உடம்பெல்லாம் வரி வரியா இருக்கும். இந்த சனியனுக்கு அக்ரஹாரத்துல என்ன வச்சிருக்கோ? பூனை மாமிச பட்சினி தானே. அது மாமிசம் கிடைக்கிற இடத்தையெல்லாம் விட்டுட்டு இந்த அக்ரஹாரத்திலே இருக்கு. அதனாலே இந்த அக்ரஹாரத்து பூனை கம்பல்சரியா சைவ பூனையா எடுத்து. எனக்கும் அதுக்கும் ஓர் ஒத்துமை உண்டு. நானும் தேமேன்னு இருப்பேன், அதுவும் தேமேன்னு இருக்கும். நானும் விஷமம் பண்ணுவேன், அதுவும் விஷமம் பண்ணும். நானும் எல்லா ராத்திலையும் போய் விஷமம் பண்ணுவேன், அதுவும் எல்லா ராத்திலையும் போய் விஷமம் பண்ணும். ஒரு நாள் ஜெயா மாமி ஓன்னு அலறிண்டே சபிச்சா, இந்த கட்டையில போற பூனை ஒரு படி பாலையும் சாச்சு கொட்டிடுத்தே. அந்த பெருச்சாளியை அடிச்ச மாதிரி இதை யாராவது அடிச்சு கொன்னா கூட தேவலை. ஊஞ்சல்ல படுத்துண்டு விசிறுண்டு இருந்த மாமா சொன்னார், வாய அலம்புடி பாவம், பாவம். பூனையை கொல்றதுன்னு நினைச்சாலே மகா பாவம். நான் தேமேன்னு நின்னு கேட்டு இருந்தேன். பெருச்சாளியை அடிச்ச மாதிரி பூனையை அடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். பெருச்சாளி சீரித்தே, ஆனா பூனை பாஞ்சு கொதறிப்படும். கொதறி பூனை முதல்ல பயப்படும், கத்தும், ஓட பாக்கம், ஒன்றும் வழி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் அட்டாக் தான். எனக்கு ஞாபகம் இல்லாத வயசிலே ஒரு பூனை என் வயத்தை கீறினவடு இப்பவும் அரஞ்ஞான் கட்டுற இடத்துல நீளமா இருக்கே. சின்ன குழந்தையா தவழ்ந்துண்டு இருந்த பருவம், பூனையை பிடிச்சுண்டு சர்க்கஸ் பண்ணியிருக்கேன். எக்கு தப்பா கழுத்து பிடிச்சிட்டேனாம், சீறி கத்திண்டு அது என்ன பொறான்றதாம். நான் ஓன்னு அலறிண்டு அதன் கழுத்தை விடாம நெருக்கிறேனாம். அம்மா இப்பவும் சொல்லுவா, அந்த வடு இப்பவும் அடிவயத்திலே இருக்கு. அன்னைக்கு சாயங்காலம் எங்க வீட்டு தோட்டத்திலே அந்த பூனையை நான் பார்த்தேன். எங்க வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் நடுவே வெளியோரமா போய்கொண்டிருந்தது அந்த பூனை. போற போக்கிலே ஒரு தடவை திரும்பி பார்த்தது. நானும் பார்த்தேன், முறைச்சு பார்த்தேன். உடனே அதுவும் கொஞ்சம் உஷாராகி நன்னா திரும்பிண்டு என்னையே முறைச்சு பார்த்தது. நான் அது மேலே பாய்கிற மாதிரி குதிச்சு பயம் காண்பிச்சேன். அது பயப்படலே, கொஞ்சம் தரையிலே பம்மி நிமிர்ந்தது, அவ்வளவுதான். இது என்ன, பயப்பட மாட்டேங்கிறதேன்னு எனக்கு கோபம். ஆத்திரத்தோட நானும் முறைக்கிறேன், அலட்சியமா அதுவும் முறைக்கிறது. அது ஒரு மௌனமான சவால் மாதிரி இருந்தது. சிவப்பா வாயை திறந்து என்னை பார்த்துண்டே மீயாவுனு அது கத்தினப்போ அது தன் பாஷையிலே என்னை சவாலுக்கு அழைக்கிற மாதிரியே இருந்தது. அதெல்லாம் பெருச்சாளிகிட்ட வச்சுக்கோ, நம்ம கையில நடக்காது. இரு இரு, ஒரு நாளைக்கு உன்னை பிடிச்சு கோணியில அடைச்சு துவைக்கிற கல்லிலே அடிச்சு
மீயாவ்.
சும்மா பூச்சி காட்டாதே, முதல்ல என்னை பிடிக்க முடியுமா உன்னாலே? சட்டுன்னு வேலியை தாண்டி எடுத்து அடுத்தாத்து தோட்டத்தில் நின்றுண்டு வேலி வழியா என்னை பார்த்து முறைக்கிறது. எங்கே போயிட போற? உன்னை பிடிக்கலன்னா பேரை மாத்தி வச்சுக்கோன்னு நான் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு சின்ன மியாவ் பார்ப்போமான்னு அதுக்கு அர்த்தம். பார்க்கலாம்னேன். அன்னைக்கு ராத்திரி பூரா நான் தூங்கலே, அந்த பூனையும் தூங்கலே. ராத்திரி பூரா குடுகுடுன்னு ஓட்டு மேலே ஓடுறது, இன்னொரு பூனையையும் ஜோடி சேர்த்துண்டு ஒரு ராட்சச குழந்தை அழற மாதிரி ரெண்டும் அலறிண்டு காச்சு மூச்சுன்னு கத்தி ஒன்னு மேல ஒன்னு பாஞ்சு பிராண்டிண்டு எங்க வீட்டு ஓட்டுக்கூரை மேல ஒரே ஹதம். எங்கேயோ ஒரு ஓடு வேற சரிஞ்சு பொத்துன்னு தரையில விழறது. திண்ணையில படுத்துட்டு இருந்த தாத்தா தடியை எடுத்து தரையில தட்டி சூ சூன்னு விரட்டுறார். ரெண்டும் ஒன்னு பின்னாடி ஒன்னு குதிச்சு தெருவில குறுக்கா ஓடி ஜெயாமாமி ஆத்துக்கூரையில ஏறினதை நில வெளிச்சத்தில நான் நன்னா பார்த்தேன். அடுத்த நாள் அதை வேட்டையாடிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ஜெயாமாமி ஆத்து வெந்நீருள்ளே ஒரு தட்டு நிறைய பாலை வச்சேன். ஒரு கதவை மட்டும் திறந்து வச்சுட்டேன். ஜன்னல் கதவை மூடிட்டேன். மத்தியானம் சாப்பிட கூட ஆத்துக்கு போகாம காத்திருந்தேன். கடைசியிலே மத்தியானம் 3 மணிக்கு பூனை பெரியவாள் வந்தா. நான் கிணற்றடியிலிருந்து இவ்வளவையும் பார்த்துண்டே இருக்கேன். மெதுவா அடிமேல அடி வச்சு பூனை மாதிரி போனேன். அவ பின்னம் பக்கம் மட்டும்தான் தெரியறது. ஒரு தட்டு பாலையும் புகுந்து விளாசின்றிருக்கா. டப்புனு கதவை மூடிட்டேன். உள்ளே சிக்கின்ற உடனே பாலை மறந்துட்டு கதவை பிராண்டதே. மாமி மாமி ஓடி வாங்கோ, பெரியவா இங்கே சிக்கின்றான்னு கத்துறேன். மாமி வந்து பாக்கறா, பூனை உள்ளேயே கத்தின்றிருக்கு. என்னடா வெள்ளீர் உள்ளே பூனையை வச்சு மூடிட்டா நாம எப்படி உள்ளே போறது? நாம உள்ளே போறச்சே அது வெளியே போயிடாதோ? இப்பத்தான் முதல் கட்டம் முடிஞ்சிருக்கு மாமி, அதிலேயே ஜெயம். நீங்க உள்ளே போங்கோ, கடைசி கட்டத்திலே கூப்பிடுறேன். மாமி மனசிலே அந்த பெருச்சாளி வதம் ஞாபகம் வருது போல இருக்கு. அம்பி வேண்டாண்டா, அதை ஒன்னும் பண்ணிடாதே, ஜென்மத்துக்கும் மகாபாவம், வேண்டாம். நான் அதை கொல்லலே மாமி, கோணியிலே போட்டு கொண்டு போய் விரட்டி விட்டுடுறேன். ஆமா, விரட்டிட்டு நீ திரும்பி வரதுக்குள்ளே அது இங்க வந்து நிற்கும். ஜெயா மாமி பரிகாசம் செய்து விட்டு போனாள். நான் மனதிற்குள்ளே நினைச்சுண்டேன், அதை திரும்பி வராத ஊருக்கு அனுப்பிச்சிட்டு தானே வரப்போறேன். அக்ரஹாரத்திலே அன்னைக்கு நான் தான் ஹீரோ. விளையாடும் போது என்னை சேர்த்துக்காத பையன்கள் எல்லாம் அன்னைக்கு என் பின்னாடி வரான்கள். நான் பூனையை கோணியிலே கட்டிண்டு போறேன். ஹோ ஒன்னு கத்திண்டு என் பின்னாடி பையன்கள் எல்லாம் வரா. எங்க அம்மா வாசல்ல வந்து நின்னுண்டு திட்டுறா. ஏ கடங்காரா, கட்டையில போறவனே, அழிஞ்சு போகாதே, பூனை பாவத்தை கொட்டிக்காதே. ஒரு முடி விழுந்தாலும் எடைக்கு எடை தங்கம் தரணும்பா. உங்க அப்பா வரட்டும் சொல்லி உன்னை கொண்ணு குழியை வெட்டி. அதை நான் காதிலேயே வாங்கிக்கலை. கோணியை தூக்கிண்டு தெருக்கோடியிலே இருக்கிற மண்டபத்திலே போய் உட்காந்துட்டோம் எல்லாரும். கோணியிலிருந்து பூனையை எடுத்து ஒரு கயிற்றிலே கட்டி பிடிச்சுண்டா வேடிக்கை காட்டலாம்டான்னு உத்தண்டம் யோசனை சொல்றான். ஆனால் பூனைக்கு யார் கயிறு கட்டுறது? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அந்த கடாபைசைக்காரன் இப்போ வருவான், அவன்கிட்ட கொடுத்தா போரும். அப்படியே கோணியோட வச்சு ஒரு சதக் ஆட்டம் க்ளோஸ். அவன்கிட்ட நீதான் கேட்கணும் என்று அவன் வருவதற்கு முன்னாடியே பயப்பட ஆரம்பிச்சுட்டான் சுந்தரம். இந்த பயன்களை வச்சுண்டு இந்த காரியம் செய்யறது சரின்னு தோணலை, பயந்துடுவான்கள். டேய், நீங்கள்லாம் ஆத்துக்கு போங்கோ, அவன் வெட்டுறதை பார்த்து பயப்படுவள். அப்புறம் உங்க அம்மா என்ன வேவா, பையன்களை எல்லாம் விரட்டுறேன். அன்னைக்கு அங்கே ஆட்டை நறுக்கினானே, நீ காட்டினியே, நான் பயந்தேனா, நான் இருக்கேன்டா. ஆனா ஒண்ணு, இந்த விஷயத்தை யாரும் ஆத்திலே போய் சொல்லப்படாது, சத்தியம் பண்ணுங்கோன்னு கேட்டேன். சத்தியமா சொல்ல மாட்டோம், எல்லோரும் சேர்ந்து ஒரு கோரஸ். கடாமைசைக்காரனை நாங்கள்லாம் எதிர்பார்த்துருக்கோம். கடைசியிலே சாயங்காலம் 4 மணிக்கு ஆட்டு மேலே உட்கார்ந்து ஆள் சவாரி பண்ற மாதிரி தெருக்கோடியிலே அவன் வர்றது தெரியறது. பையன்கள் எல்லாம் மண்டபத்திலே ஆளுக்கு ஒரு தூண் பின்னாலே ஒளிஞ்சிட்டாங்க. நாங்கள்லாம் இங்கே இருக்கோம், நீ போய் கேளுடான்னு என்னை தள்ளிவிட்டான்கள். எனக்கு என்ன பயம்? கடாமைசைக்காரன் கிட்டக்கே வந்துட்டான். நான் ஒரு குட் மார்னிங் வச்சேன், அவனும் எனக்கு ஒரு சலாம் போட்டானே. அவன் என் பக்கத்திலே வந்து 2 காலையும் தரையிலே ஊனிண்டு சைக்கிள்லேருந்து எழுந்திருக்காமலே நிற்கிறான். அம்மாடி, அவன் எவ்வளவு உசரம். நான் அவனை அண்ணாந்து பார்த்து சொல்றேன், ஒரு சின்ன உதவி.
அதென்ன கோணையிலே?
அவன் குரல் கிருஷ்ணலீலாவிலே வர கம்சன் குரல் மாதிரி இருந்தது. பூனை ரொம்ப லூட்டி அடிக்கிறது, அதுக்காக அதை கொன்னுடுறதுக்காக பிடிச்சிட்டு வந்திருக்கேன்.
நீயேவா பிடிச்ச?
நான் பெருமையா தலையை ஆட்டுறேன். அவன் மண்டபத்திலே ஒளிஞ்சின் இருக்கிற பையன்களை எல்லாம் ஒருத்தரம் பார்க்கறான், என்னையும் பார்க்கறான். நான் அந்த காக்கி பைக்குள்ளே இருக்கிற கத்தியோட பிடியையே பார்க்கிறேன்.
வெட்டுறதுக்கு கத்தி வேணுமான்னு அவன் என்னை பார்த்து கேட்கிறான்.
நீங்க தானே ஆடெல்லாம் வெட்டுவள், அதனாலே நீங்களே இதை வெட்டணும். ஓன்னு யோசிச்சுண்டே அந்த கத்தியை எடுக்கிறான். பெரிய கத்தி, விளிம்பிலே கட்டை விரலை வச்சு கூர் பார்த்துண்டே அவன் சொல்றான்,
பூனையை இது வரைக்கும் நான் வெட்டினதே இல்லை, ஏன்னா நாங்க பூனையை சாப்பிட்றதுமே இல்லை. நான் வெட்டித்தரேன், நீங்க சாப்பிடுவீங்களா?
வெட்டி குழியிலே புதைச்சு விடலாம். அப்பத்தான் பாவம் இல்லை, நான் எதுக்கு ஆட்டை வெட்டுறேன்? எல்லாரும் அதை தின்றாங்க, அவங்க சாப்பிடலன்னா நான் வெட்டவும் மாட்டேன். நான் ஆடு வெட்டுறப்போ நீ பார்த்திருக்கிறியா?
ஓ, பார்த்திருக்கேனே. நீங்க ஏதோ மந்திரம் சொல்லி வெட்டுவீங்க, அதே மந்திரத்தை சொல்லி இதையும் வெட்டுங்க, அப்ப பாவம் இல்லை.
மந்திரம் சொல்றது அதுக்கு இல்லை தம்பி, ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறப்போ ஆண்டவனை தொழுவது இல்லையா, அதுதான். வெட்டுறது விளையாட்டு இல்லை தம்பி, அதுதான் என் குடும்பத்துக்கெல்லாம் கஞ்சி ஊத்துற தொழில். அதுக்காக உங்ககிட்ட காசு கீசு கேட்கல, நான் வெட்டுறேன், யாராவது சாப்பிட்டா சரி, எதையும் வீணாக்க கூடாது, வீணாக்கினா அது கொலை, அது பாவம். என்ன சொல்ற? இன்னைக்கு மட்டும் ஒரு தடவை விளையாட்டுக்காக இந்த பூனையை வெட்டுங்களேன். அவன் லேசா சிரிச்சு என் மோவாயை நிமிர்த்தி கையிலே ஏந்திண்டே சொன்னான். அவன் விரலெல்லாம் பிசு பிசுன்னு இருந்தது. விளையாட்டுக்கு கொலை பண்ண சொல்றியா? சுச்சோ, விளையாட்டுக்கு வெட்ட ஆரம்பிச்சா கத்தி பூனையோட நிக்காது தம்பி. நான் உன்ன கேக்குறேன், விளையாட்டுக்கு உன்ன வெட்டினா என்ன?
எனக்கு உடல் விடவெடுக்கிறது.
அந்த பூனை விஷமம் பண்றதே. நீ விஷமம் பண்றது இல்லையா? பூனை என்ன விஷமம் பண்ணும்? விஷமம் பண்ணாதான் பூனைன்னு பேரு. அதே மாதிரி நீயும் விஷமம் பண்ணுவே. சின்ன பிள்ளைங்கன்னா விஷமம் பண்ணணும் தான், பூனையும் விஷமம் பண்ணட்டுமே. வீட்டிலே அடுப்பங்கரையை பூட்டி வைக்க சொல்லுன்னு சொல்லிண்டே என் கையில் இருந்த கோணியை பிரிச்சு உதறினான். ஒரே ஜம்ப், திரும்பி பார்க்காமலே ஓடிடுத்து பூனை. பையன்கள் எல்லாம் சிரிச்சாங்க, கடாமீசைக்காரனும் சிரிச்சான், நானும் சிரிச்சேன். அன்னைக்கு ராத்திரியெல்லாம் நான் அழுதேன். பூனை தப்பிச்சு போயிடுத்தேன்னு இல்லை, நான் விளையாட்டா கொலை செஞ்ச வளையல் பூச்சி, மரவட்டை, தும்பி, ஓனான், பெருச்சாளி, பாவம், அந்த நாய், எல்லாத்தையும் நினைச்சுண்டு அழுதேன். நான் இப்போ அந்த அக்ரஹாரத்திலே இல்லை. இப்பவும் அந்த அக்ரஹாரத்திலே அந்த மாதிரி ஒரு பூனை இருக்கும் இல்லையா? ஜெயகாந்தனின் சிறுகதைகள் தொகுப்பு 2, அத்தியாயம் 7, அக்ரஹாரத்து பூனை நிறைவு பெற்றது.